إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه اللذيذ ومحكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن أول بيت ولي للناس الذي ببكة مبارك وهدى في العالمين فيه آيات بينات ومقام إبراهيم ومن دخله كان آمنا ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن غفر فإن الله غني عن العالمين صدق الله العظيم وقال رسول الإسلام من ملك زاد وراحلة تبلغ إلى بيت الله فلم يهجه فلا عليه أن يموت يهوديا أو نصارانيا أو كما قال عليه الصلاة والسلام அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக சாந்தியும் சமாதானமும் சாந்தி மார்க்கம் கொண்டு வந்த சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எங்கள் உயிரை விட மேலான கண்மணி முஹம்மதி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றிய சங்கையான சஹாபாக்கள் தாபியன்கள் தபால் தாபியன்கள் குறிப்பாக எம்மவர்கள் நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும். அல்லாஹுடைய நல்லடியார்களே கனவான்களே, நம்முடைய ரப்பு அல்லாஹ் இவைகளை எங்கள் வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு சொல்லியிருக்கிறானோ அவைகளை எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எதனை விட்டு எங்களை தடை செய்திருக்கிறானோ அவைகளை விட்டு தவிர்த்து கொள்ளுமாறும், அல்லாஹை பயந்து கொள்ளுமாறும் முதலில் அடியனுக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் வசித்து செய்கிறேன். சங்கைக்குரியவர்களே, நாங்கள் எல்லாம் சங்கையான ஒரு கடமையை எதிர்நோக்கியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் ஹஜ்ஜுடைய கடமையாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய எங்களுக்கு அவ்வப்போது ஒவ்வொரு கடமைகளையும் அவ்வப்போது அனுப்பி கொண்டே இருக்கிறான், கடமையாக்கி கொண்டே இருந்திருக்கிறான். உதாரணமாக நாங்கள் எங்கள் மீது தொழுகை விதியாக்கப்பட்டிருக்கிறது. இதே நிலைமையிலேதான் நோன்பு பிடிக்கக்கூடிய சமூகமாகவும் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். ரமலானுடைய மாதம் சென்று ஒரு 3 மாதங்கள் கூட செல்லவில்லை, மீண்டும் ஒரு கடமையை நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிறோம். சகோதரர்களே, ஏதோ ஒரு கடமையை நாங்கள் நிறைவேற்றி விட்டோம், அடுத்த கடமைக்கிடையில சற்று ஓய்வெடுப்போம் அல்லது கொஞ்சம் காலம் சென்றுவிட வேண்டும் என்று இந்த உலக வாழ்க்கையில் எந்த ஒரு மனிதனும் ஓய்வெடுக்க முடியாது, அந்த மாதிரி நினைக்கவும் முடியாது. ஏனென்றால் நிம்மதி, அதாவது ஒரு மனிதன் நிம்மதியாக வாழ வேண்டும் அல்லது ஓய்வெடுக்க வேண்டும் என்று ஒரு மனிதன் நினைக்கக்கூடிய இடம் ஒன்றிருக்கும் என்று சொன்னால் அது ஆக்ராவுடைய வாழ்க்கை, அது மன்னரை வாழ்க்கை. ஒரு மனிதனுடைய நிம்மதி என்பது அல்லது ஓய்வு என்பது அந்த மன்னரையிலே தான் அவனுக்கு ஆரம்பமாகி விடுகிறது. ஆனால் உலக வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு மனிதன், நாங்கள் இபாதத் செய்து விட்டோம் அல்லது ஒரு கடமையை நாங்கள் முடித்து விட்டோம், சற்று ஓய்வெடுப்போம் என்று எந்த ஒரு மனிதனும் ஓய்வெடுக்க முடியாது. எனவேதான் அல்லாஹுடைய நல்லடியாக கனவான்களே, உலகம் என்பதனை அல்லாஹ் இந்த மாதிரித்தான் ஆக்கியிருக்கிறார். உலகம் என்று சொன்னாலே ஒரு வேலைக்கு மேல் ஒரு வேலை, ஒரு வணக்கத்துக்கு மேல் ஒரு வணக்கம், அதாவது ஒவ்வொரு வணக்கங்களும் எங்களுடைய ஆகராவுடைய வாழ்க்கையை தயார் செய்து கொண்டுதான் இருக்கும். இதுதான் உலக வாழ்க்கை என்பது. எனவேதான் உலக வாழ்க்கையில யாரும் நிம்மதியை தேடக்கூடாது. உலக வாழ்க்கையில் ஒரு மனிதன் ஓய்வை தேடக்கூடாது. ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு நேரம் இருக்கிறது. மன்னரையிலே கொண்டு வைத்து விட்டால் அந்த மலக்குமார்கள் எங்களை எழுப்பாட்டி எங்களிடத்தில் சில கேள்விகள் கேட்பார்கள். மண் ரப்புக்க ஒமன் நபியுக்க, மனிதா உன்னுடைய ரப்பு யாரு, அல்லது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த மன்னரையை எப்போது எங்களை கொண்டு மன்னரையில வைத்து மேலே மண்ணை போட்டு மூடிவிடுகிறார்களோ அதற்கு பிறகு அந்த மலக்குமார்களை எங்களை எழுப்பாட்டி இந்த மாதிரியான கேள்விகளை கேட்கின்ற போது எங்களுடைய கபருக்கும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்று மதினாவில் அடங்க செய்யப்பட்டிருக்கிறார்கள், அதற்கிடையிலே ஒரு பிளப்பு ஏற்பட்டு ஒரு பாதை ஏற்பட்டு அல்லாஹ்வுடைய தூதரை எங்களுக்கு முன்னாலே காட்டப்படும். மனிதா, இந்த மனிதரை பற்றி நீ என்ன பேசுகிறாய் என்று கேட்கின்ற போது அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமாக வாழ்ந்து நாங்கள் மண்ணறைக்கு சென்றால் இது எங்களுடைய தூதர், இது எங்களுடைய நபி என்று பதில் சொல்லுவோம். அதற்கு பிறகு அந்த மலக்குமார்கள் எங்களை பார்த்து சொல்லுவார்கள், இந்த மாதிரி பதில் சொல்லுவா என்று நாங்கள் அறிந்திருந்தோம். எனவே ஒரு திருமணம் முடித்த ஒரு மனிதன் எப்படி சந்தோஷமாக நிம்மதியாக தூங்குவானோ இதே மாதிரி மனிதா இந்த மண்ணறையில் நீ கியாம நாள் வரும் வரைக்கும் சொர்க்க வாழ்க்கையை அனுபவித்துக் கொள், நீ நிம்மதியாக தூங்கு என்று எங்களை பார்த்து அந்த மலக்குமார்கள் சொல்லுவார்கள். எனவேதான் சகோதரர்களே, எங்களுக்கு நிம்மதியாக தூங்கக்கூடிய உறையினரிடம் எங்களுடைய மௌத்துக்கு பின்னாலே அந்த மன்னருடைய வாழ்க்கை என்பதை நாங்கள் மறக்கக்கூடாது. அந்த வகையிலேதான் அங்கு நிம்மதியாக தூங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, ஆக்ராவிலே நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஒவ்வொரு கடமைகளையும் எங்கள் மீது விதியாக்கி இருக்கிறார். அந்த வகையில் ஒரு கடமை ரமலானை முடித்துவிட்டு இன்னும் ஒரு ஹஜ்ஜுடைய கடமையை நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிறோம். சகோதரர்களே, ஒரு காலத்துக்கு ஒரு நேரத்துக்கு சில இடத்துக்கு அல்லாஹ் சில விசேடமான சிறப்புகளை கொடுத்திருக்கிறார், அதற்கு நியாயம் இருக்கிறது. ஏன் அந்த மாதிரி அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்றால் எங்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும். எங்களுக்கு முந்தைய நபிமார்கள் 1000 வருடங்கள் போராடி இருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாத் செய்திருக்கிறார்கள். அந்த மாதிரியான கூலிகளை இந்த ஒரு சமூகம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த உம்மத்தின் மீது ஒரு சில சிறப்புகளை வைத்திருக்கிறார். காலத்தை எடுத்துக்கொண்டால் அல்லாஹ்வுடைய தூதர் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த அந்த நபியுடைய காலமாக இருக்கிறது. உலக வாழ்க்கையிலே அப்படியான ஒரு காலத்தை எந்த ஒரு சமூகம் எதிர்நோக்க மாட்டாது. அதற்கு முன்பும் அந்த சிறந்த ஒரு காலத்தை எதிர்நோக்கி இருக்க முடியாது. இதற்கு பிறகும் கியாம நாள் வரும் வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு காலத்தை எந்த ஒரு சமூகமும் அடைந்து கொள்ள மாட்டாது. கயிறு குரோடி காரணி காலத்தில் என்னுடைய காலம் இருக்கிறது, இது பொன்னான ஒரு காலம், இது ஒரு முத்தான ஒரு காலம் என்று நபி அவர்களே சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய வஹி இந்த குர்ஆன் அந்த காலத்தில் இறங்கி இருந்தது. அல்லாஹ்வுடைய உதவியை சஹாபாக்கள் நேரடியாக கண்ட ஒரு காலம், அல்லாஹ்வுடைய வெற்றியை நேரடியாக கண்டு துனக வாழ்க்கையில வெற்றிக்குரிய பிரதிபலனை அனுபவிக்காமல் இன்று சொர்க்க வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களே அந்த சஹாபாக்கள் போராடிய ஒரு காலம். எனவேதான் சகோதரர்களே, அல்லாஹ் எப்படி இந்த காலத்தை சிறப்பாக்கி இருக்கிறானோ இதே மாதிரி ஒரு இடத்தையும் சிறப்பாக்கி வைத்திருக்கிறார். அதுதான் புனித ஆலயம் காபா அமைந்திருக்கக்கூடிய அந்த மக்கா அமைந்திருக்கக்கூடிய ஒரு இடமாக இருந்து கொண்டிருக்கிறது. சங்கைக்குரியவர்களே, முழு உலகத்திலும் சிறந்த ஒரு இடம் அந்த காபா அமைந்திருக்கக்கூடிய இடம். குர்ஆன் தெளிவாக பேசுகிறது, இன்ன அவ்வள பைத்து உரியலின் நாஸ் நல்லதி பக்கா. பக்கா என்று சொல்லக்கூடிய அந்த மக்கா நகரம் இருக்கிறது. இது உலகத்திலே முதலாவது ஆலயம், மனிதர்களுக்காக வேண்டி கட்டப்பட்ட ஒரு ஆலயம். அது ஆண்கள் பெண்கள் என்ற வேறுபாடு கிடையாது. அந்த இடத்திலே மாத்திரம்தான் ஆண்கள் பெண்கள் ஒன்றுபடலாம், கலக்கலாம், இரண்டரை கலக்கலாம் என்ற ஒரு உண்மையை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். எனவே அவர்களுக்காக வேண்டி நாங்கள் இந்த ஆலயத்தை கட்டியிருக்கிறோம் என்று அல்லாஹ் அறிமுகப்படுத்தக்கூடிய அந்த காபா அமைந்திருக்கக்கூடிய இடம் இருக்கிறது. இது உலகத்திலே ஒரு சிறந்த ஒரு பூமி. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்காவை விட்டு மதீனாவை நோக்கி செல்லுகின்ற நேரத்திலே இந்த காபாவுக்கு வந்து இந்த காபாவை பார்த்து கண்ணீர் வடித்து விட்டு கண்களால் கண்ணீர் வடிக்கிறது. அந்த காபாவை பார்த்து பேசுகிறார்கள், காபாவே சொன்னார்கள், இன்னைக்கு அஹப்பு அருதுல்லா, காபாவே பூமிகளிலே சிறந்த ஒரு பூமியாக இந்த மக்கா இருக்கிறது. எனவேதான் அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு இடம் நீயாக இருக்கிறாய். என்ன செய்ய, லவ்லா உஹ்ருஜ்து மா ஃபரஜ்து, லவ்லா உஹ்ருஜ்து மின்கி மா ஃபரஜ்து, காபாவே உன்னோடு இந்த மனிதர்கள் என்னை இந்த இடத்துல இருப்பதற்கு விடுகிறார்கள் இல்லை, இவர்கள் விடுவார்கள் என்றிருந்தால் காபாவே அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், உன்னை விட்டு நான் ஒருபோதும் பிரிந்து செல்ல மாட்டேன் என்று அந்த காபாவை பார்த்து கண்ணீர் வடித்து விட்டு நபி அவர்கள் தன்னுடைய ஹிஜ்ராவை மேற்கொள்ளுகிறார்கள். எனவேதான் சகோதரர்களே, இந்த காபா அமைந்திருக்கக்கூடிய ஆலயம் புனிதமான ஒரு இடமாக இருக்கிறது. இன்று ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டுமாக இருந்தால் 5 லட்சம் 7 லட்சம் ரூபாய்களை செலவழிக்க வேண்டும். இந்த மாதிரியான ஒரு தொகையை செலவழித்து என்ன பலனை அடையப் போகிறோம் என்பதெல்லாம் நம்முடைய உள்ளங்களிலே சில நேரம் கேள்விகளாக எழலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் கனவான்களே அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான், சாதாரணமான ஒரு இடம் அல்ல இது. இது சாதாரணமான ஒரு இடம் அல்ல. அல்லாஹ்வுடைய நபிமார்கள் பிறந்து வளர்ந்த இடம். அல்லாஹ்வுடைய நபிமார்கள் தஃப்ஸீர் உலமாக்கள் எழுதுகின்ற போது ஒன்றல்ல இரண்டல்ல அந்த சாபாவை சூழ 300 நபிமார்கள் அடங்கப்பட்டிருக்கிறார்கள். நபிமாருடைய கால்பட்ட இடம், நபிமார்கள் கோல் செய்த இடம், நபிமார்கள் பிறந்த இடம், நபிமார்கள் மரணித்த இடம், நபிமார்கள் அந்த சாபாவை கட்டுவதற்காக வேண்டி அந்த இடத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய மனைவிமார்கள் அந்த இடத்தில் முதலாவதாக குடி அமர்த்தப்பட்ட இடமாக இருக்கிறது என்ற உண்மையை குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கிறது. எனவேதான் அல்லாஹ்வுடைய நன்னடியாக கணவான்களே இவ்வளவு ரூபாயை செலவழித்து ஏன் செல்ல வேண்டும் என்பது நம்முடைய கேள்வியாக இருந்தாலும் இது நபிமார்களோடு தொடர்பட்ட ஒரு இடம், ஈமானோடு தொடர்பட்ட இடம். அந்த இடத்துக்கு செல்லுங்கள். பணம் பணம் என்று, சொத்து சொத்து என்று செல்வங்களை திரட்டி கொண்டு பணத்தை பூஜை செய்து வாழக்கூடிய ஒரு மனிதனை பார்த்து அல்லாஹ் சூசகமாக சுட்டு காட்டுகிறார். மனிதா இது பெரிதான அல்ல, இந்த சொத்து செல்வம் பெரிதானது அல்ல. அல்லாஹ்வுடைய அச்சாட்சிகளை சென்று பார், நபிமார்கள் பிறந்து வளர்ந்த இடத்தை பார். உன்னுடைய ஈமானை ஒரு புறம் நீ அப்படியோ அழுக்குகளை அகற்றி, தீமானில் இருக்கக்கூடிய கசடுகளை அகற்றி, இந்த உள்ளத்தை சுத்தப்படுத்தி இந்த காட்சியை காண்பதற்கு இந்த இத்தனை ரூபாய்கள் செலவழித்தாலும் மனித உனக்கு கிடைக்குமா என்ற ஒரு உண்மையை அல்லாஹ் சொல்லி தத்துவங்களை அல்லாஹ் அதன் பின்னணியிலே வைத்திருக்கிறார். எனவேதான் அல்லாஹுடைய நல்லடியாக கனவான்களே இது ஏன் இத்தனை ரூபாய்களை செலவழித்து செல்கிறோம் என்றால், அல்லாஹுடைய நபிமார்கள் எங்களை போன்று அவர்கள் உழைத்திருக்கிறார்கள், எங்களை போன்று தொழில் செய்திருக்கிறார்கள், எங்களை போன்று அல்லாஹை ஏற்றிருக்கிறார்கள். இந்த நபிமார்கள் எங்களை விட அல்லாஹ்விடத்திலே நெருக்கமானவர்கள், எங்களிடத்திலே அல்லாஹ்விடத்திலே எங்களை விட அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள், அல்லாஹ்வுடைய தூதை சுமந்து வந்தவர்கள், இந்த உலகத்தில் இந்த தீனை நிலைநாட்டுவதற்காக வேண்டி அனுப்பப்பட்டவர்கள். அந்த நபிமார்கள் அந்த சொத்து செல்வங்களை விட அல்லாஹ்வோடு எப்படி நெருக்கமாக இருந்தார்கள், அவருடைய நோக்கங்கள் என்ன என்பதை அல்லாஹ் கற்றுத் தருவதற்காக வேண்டி அந்த இடத்துக்கு எங்களை அழைக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியாக கனவான்களே சாதாரண இடமல்ல நபிமார்கள். குர்ஆன் தெளிவாக பேசுகிறது, ஃபீஹி ஆயாத்தின் பையினாத், மகாம் இப்ராஹிம், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் இருக்கிறது, மாவு ஜம்ஜம் நீர் இருக்கிறது, சஃபா மர்வா இருக்கிறது, அல்லாஹ்வுடைய காபா இருக்கிறது, நபிமார்கள் அந்த ஓடி அந்த காட்சிகள் அமைந்திருக்கக்கூடிய இடங்கள் இருக்கிறது, துஆ செய்த இடங்கள் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய தூதர் கடைசி உபதேசம் செய்த ஹஜ்ஜத்தில் வதா என்று சொல்லக்கூடிய இறுதி பிரியாவிடை செய்த அந்த அரபா மைதானம் இருக்கிறது. இவைகளை எல்லாம் சென்று பாருங்கள் என்று உண்மை அல்லாஹ் எங்களை பார்த்து சொல்லி காட்டுகிறான். எனவேதான் அல்லாஹ்வுடைய நல்லடியாக கனவான்களே அது புனித ஆலயமாக இருக்கிறது. நம்முடைய செல்வங்கள் இவைகளுக்கு பயன்பட வேண்டும். எத்தனை சகோதரர்கள் நாங்கள் இதற்காக வேண்டி தயாராக இருக்கிறோம். ஒவ்வொரு வருடா வருடமும் எத்தனை நபர்கள் இந்த செல்வத்தை செலவழித்து அன்று நபிமார்கள் செய்த தியாகங்களையும் அந்த நபிமார்களோடு தோளோடு தோள் நின்று போராடிய சஹாபாக்குடைய மன்னர்கள் இருக்கிறது. ஒரு கட்டம் நபிமார்களோடு தொடர்புடையது, இன்னும் ஒரு கட்டம் இருக்கிறது. அந்த நபிமார்களுக்கு உதவியாக இருந்தவர்கள் அது பெண்களாக இருக்கலாம், ஆண்களாக இருக்கலாம். இதனை சென்று பாருங்கள் என்று அல்லாஹ் எங்களுக்கு கட்டளை பிறப்பிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியாக கனவான்களே எனவேதான் நம்முடைய சொத்து செல்வங்கள் பெரிது அல்ல, நம்முடைய பட்டம் பதவிகள் பெரிது அல்ல.
ஒரு சொத்து செல்லமுடைய ஒரு மனிதனை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மாதிரி சாபமிட்டு இருக்கிறார்கள். இதிலிருந்து தவறு கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ் ஹஜ்ஜை விதியாக்கி இருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியாக கனவான்களே ஒரு புறத்திலே நபிமார்களுடைய தொடர்பட்ட இடங்கள் இருக்கிறது. இன்னும் ஒரு புறத்தை நாங்கள் எடுத்து நோக்கினால் நபிமார்களுக்கு உதவி செய்த சஹாபி பெண்கள், நபிமாருடைய மனைவிமார்கள் அவர்களோடு தோளோடு தோள் நின்று போராடி அந்த சஹாபாக்குடைய வரலாறுகளை காணலாம். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஹிராவில் இருக்கிறார்கள். அந்த ஹிராவை இன்று நாங்கள் பார்க்கலாம். ஜபல் நூர் என்று சொல்லக்கூடிய அது அல்லாஹ்வுடைய நல்லடியாக தரவான்களே, அந்த மலைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஹிரா, அந்த குகைக்குள்ள நபி அவர்கள் சமூகத்துடைய நிலைமைகளை பார்த்து கண்ணீர் வடித்து உள்ளம் நின்று அல்லாஹ்விடத்திலே அதுவரைக்கும் நுபுவத்து கிடைக்கவில்லை, ஆனாலும் அல்லாஹ் பயிற்சியை வழங்கிக் கொண்டிருக்கிறான். சமூகத்துடைய உணர்வை அல்லாஹ் அந்த நபிக்கு கொடுத்திருந்தான். சிறுவயதில் பெற்றோர்கள் இலக்க வைத்து சமூகம் செய்யக்கூடிய அநியாயங்களை பார்த்து இந்த உள்ளத்தால நொந்து வந்து அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கக்கூடிய ஒரு மனநிலை அல்லாஹ் அனுபவத்துக்கு முன்பே கொடுத்திருந்தான். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஹிராவில் இருக்கின்ற போது கவலைப்படுகிறார்கள். அந்த நேரத்திலே தான் அல்லாஹ் அவர்களுக்கு நுபுவத்தை கொடுக்கிறான். நுபுவத் இதற்கு முன்பு அவர்களுக்கு தெரிந்த ஒரு விடயம் அல்ல. அப்படியோ பயந்து அந்த நுபுவத்தை சுமந்து வந்து ஓடி வருகிறார்கள். இங்கே நபியுடைய மனைவி, முதலாவது அனுமி மனைவி, வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு மனைவி அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஓடி வருகிறார்கள். ஓடி வந்து ஜம்மிலூனி ஜம்மிலூனி, எனக்கு ஒரு வகையாக இருக்கிறது, என்னை போஸ்டிங்கள், ஹஷீத்து அலா நஃப்ஸி, எனக்கென்றால் ஹஷீத்து அலா நஃப்ஸி, எனக்கு என்னமோ நடக்கிற மாதிரி இருக்கிறது, பயமாக இருக்கிறது, ஹதீஜாவே என்னை போஸ்டிங்கள், இப்படியான ஒரு காட்சி இந்த ஹிராவிலே நான் கண்டு நின்று ஓடி வந்து ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகின்ற போது ஒரு பெண் சொன்ன வார்த்தை கியாமத்தால் வரும் வரைக்கும் வரக்கூடிய இஸ்லாமிய பெண்களுக்கு முன்மாதிரியாக அமைய வேண்டும் என்பதற்காக வேண்டி என்னமோ தெரியாது இன்று வரையும் அந்த வரலாறுகள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியாக கரவான்களே, அல்லாஹ்வுடைய தூதர் கஷ்டப்பட்டு வருகிறார்கள், பயந்து வருகிறார்கள், தடமாட்டத்தோடு வருகிறார்கள். அந்த நபி அவர்களை பார்த்து முதலாவது அந்த பெண் சொன்ன வார்த்தை என்ன? நபியே, அல்லாஹ்வுடைய நபியே, நீங்க ஒருபோதும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், கெல்லா, நீங்க நினைக்கிற மாதிரி அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான், என் ரப்பின் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், அல்லாஹ் கைவிட மாட்டான். ஏன் தெரியுமா? இன்னும் இடபந்தங்களை சேர்ந்து நடக்கிறீங்க, அதாவது ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கிறீர்கள், இல்லாதவங்களை அரவணைக்கிறீங்க, பாடுபடுறீங்க, இல்லாதவங்களுக்கு இல்லாத பசியோடு வரக்கூடிய மனிதனுக்கு தன் நீங்கள் அரவணைத்து நீங்கள் இல்லாவிட்டாலும் பிறருக்கு கொடுக்கிறீங்க. இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடிய உங்களுக்காக வேண்டி இல்லாதவங்களுக்கு நீங்க உழைக்கிறீங்க யார சூழல்லா, இப்படியான உங்களை அல்லாஹ் சமூகத்துக்காக வேண்டி இஸ்லாசான முறையிலே பாடுபடக்கூடிய உங்களை அல்லாஹ் ஒருபோதும் கைவிட மாட்டான் என்று அன்று அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன அந்த ஹிராவுடைய செய்தி இன்று வரைக்கும் இருக்கிறது. அல்லாஹ் காட்டி இருக்கிறான், சென்று வாருங்கள், ஒரு பெண்மணி 40 வயதை தாண்டி ஒரு பெண்ணால இந்த பெரிய ஒரு மலையிலே ஏற முடியுமா? எப்படி கஷ்டத்தை சுமந்து இந்த தீனுக்கு இவர்கள் பாடுபட்டிருப்பார்கள் என்று படிப்பினைக்காக வேண்டி அல்லாஹ் அந்த ஹிராவுடைய நிகழ்ச்சி அல்லாஹ் வைத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியாக கரவான்களே, இன்னும் ஒரு கட்டத்தை புரட்டி பாருங்கள். இந்த தீனுக்கு அந்த ஹஜ்ஜுக்காக வேண்டி ஏழு மணி உருவாய்களை செலவழிக்கிறோம். நம்முடைய மூதாதையர்கள் இந்த தீனை வளர்த்தவர்கள் இந்த மார்க்கத்தை இரத்தம், அதாவது இந்த மார்க்கம் வளர வேண்டும் என்பதற்காக வேண்டி இரத்தம் சிந்தியவர்களுடைய ஜனாசாக்களை சென்று பாருங்கள். அது கண் முன்னே அது பார்க்கின்ற போது அந்த காட்சி தெரிய வரும். அல்லாஹ்வுடைய நல்லடியாக கரவான்களே, உங்களுடைய கலம் இருக்கிறது, அல்லாஹ் படிப்பினைக்காக வேண்டி வைத்திருக்கிறார். அங்கே ஹம்சாரதி அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள், முசபின் அமீரதி அவர்கள் இருக்கிறார்கள். யார் இவர்கள் எல்லாம்? ஏன் இவர்களை நாங்கள் அந்த மன்னரைக்கு சென்று இந்த மக்காவுக்கு சென்று இந்த மதினாவுக்கு சென்று இவர்களை ஏன் இந்த கண்ணால் பார்க்க வேண்டும்? சகோதரர்களே, அல்லாஹ் வைத்திருக்கிறார். யார் இந்த முசபின் அமீரதி அவர்கள்? ஒரு மக்காவிலே ஒரு செல்வந்த, அதாவது அந்த மக்காவிலே அப்படியான ஒரு செல்வந்தரை காண முடியாது தன்னுடைய தந்தை. அந்த தந்தைக்கு பிறந்த இந்த குழந்தை நபியுடைய வருகையை நினைத்து உள்ளம் துடித்தினால் அந்த நபியோடு ஒன்று சேர, நபி அவர்களோடு சேர வேண்டும், அந்த மார்க்கத்தோடு இணைய வேண்டும் என்று உள்ளம் துடிக்கிறது. ஆனால் பெற்றோர்கள் அனுமதிக்கவில்லை, கட்டி போடுகிறார்கள், அடிக்கிறார்கள். பெற்ற பிள்ளையை ஒரு பெற்றோர்கள் சித்திரவதை செய்கிறார்கள் என்றால் அது முத்தபின் அமீருடைய வாழ்க்கையிலே தான் நாங்கள் காணலாம். எப்படி எப்படி இருந்தாலும் இந்த உள்ளம் அசையாது என்று இரவோடு இரவாக பெற்றோருடைய அந்த அப்படியோ அந்த அவர்களில் கட்டி போட்டதில் இருந்து அவிழ்த்து ஓடி வந்து ஓடி வருகிறார்கள். எப்படியான வருகை சகோதரர்களே, எப்படியான ஒரு குழந்தை மக்காவின் ஒரு ஆடை வந்தால் தன்னுடைய மகன் உடுக்காமல் வேறு யாரும் உடுக்க கூடாது என்று பிரகடனம் செய்தவர்தான் முஸ்லிம் உமைர் ரலியல்லாஹுடைய தந்தை. அந்த குழந்தைக்கு தான் முதலாவது வருகின்ற அந்த மக்காவிலே முதலாவது ஆடையை அழகு பார்த்ததற்கு பிறகுதான் ஏனையவர்கள் அழகு பார்க்கலாம் என்ற கோட்பாடை கொண்டவர். அதற்கு இப்படியான ஒரு தந்தைக்கு பிறந்த ஒரு குழந்தை எப்படி வருகிறது தெரியுமா? இந்த சுதந்திரங்களை இழந்து எப்படி வருகிறார்கள்? உடுத்திருக்கக்கூடிய உடையை பார்த்தால் கண்களால் கண்ணீர் வடியக்கூடிய ஒரு காட்சி. கிழிந்த ஆடையோடு உடுப்பதற்கு உடை இல்லாமல் அழுக்கான ஆடையோடு எங்கேயோ வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எங்கேயோ இருந்து சஹாபாக்களோடு அதாவது மதீனாவில் உரையாடிக் கொண்டிருக்கிறார்கள். சொன்னார்கள், அதோ என்னுடைய முஸ்லிமுடைய மனம் வீசுகிறது, ஏதோ ஒரு இடத்துல வருகிறார் கொண்டிருக்கிறது என்று சொல்லி சில நேரம் கழித்ததற்கு பிறகு பார்த்தா முஸ்லிம் உமைர் ரலி அவர்கள் வருகிறார்கள். எப்படி வருகிறார்கள்? ஒரு கவலையான இந்த காட்சியோடு வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சஹாபியை பார்த்து நபி அவர்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள். சகோதரர்களே, இவர்கள் எல்லாம் யாரு? தீனுக்காக வேண்டி போராடியவர்கள் யாரு? அன்று அக்கபாவிலே அக்கபா உடன்படிக்கை செய்த போது ஆறு பேர் தான் முதலாவது அக்கபாவிலே வந்தார்கள். இந்த தீனை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி பிறந்த மண்ணிலே தான் தீனை நிலைநாட்ட வேண்டும். தன்னுடைய பரம்பரை பாப்பாவுடைய பரம்பரை மக்கா, தாயுடைய பரம்பரை மதீனா, தாயுடைய பரம்பரை அல்ல தந்தையுடைய பரம்பரை தான் தான் உரித்துடையவன் என்று கூறி மக்காவில் இந்த தீனை நிலைநாட்டுகின்ற போது இங்கு வாழ முடியாது, பிறந்த மண்ணிலே வாழ முடியாமல் துரத்தி அடிக்கப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரும் அவரை ஏற்றுக்கொண்ட ஒரு சில சஹாபாக்களும் அபிசீனியாவுக்கு போகிறார்கள். அது எத்தியோப்பி இன்று எத்தியோப்பியாவாக இருந்தாலும் அது ஒரு கிறிஸ்தவ மன்னனால் ஆளப்பட்டது. அரசு ஆதரவு இருந்த போதிலும் சமூகத்துடைய ஆதரவு இருக்கவில்லை. தாயிப்புக்கு செல்லுகிறார்கள். தன்னுடைய தந்தை வழி எதிர்ப்பு அங்கே கிடைக்கிறது. எப்படியாவது ஒரு களம் வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கின்ற போதுதான் எதிரிபுவாசிகள் மதினா ஹிஜ்ரத் செல்லுகின்ற வரைக்கும் அது எதிரிபாகத்தான் இருந்தது, மதினா அல்ல. அன்று எதிரிபுவாசிகள் ஆறு பேர்கள் வந்து நபி அவர்களிடத்திலே யார சூழல்லா, எங்களுடைய ஊருக்கு வாருங்கள், எங்களுடைய உயிரை விட உங்களுடைய மனைவி மக்களை விட உங்களை நாங்கள் பாதுகாப்போம் என்று நபியிடத்திலே கெஞ்சி நபியிடத்திலே ஒரு ஒப்பந்தம் செய்கிறார்கள், உடன்படிக்கை செய்கிறார்கள். நாங்கள் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் யாரையும் வணங்க மாட்டோம், கொலை செய்ய மாட்டோம், பாவம் செய்ய மாட்டோம், பிறந்த குழந்தையை நாங்கள் ஒருபோதும் கொலை செய்ய மாட்டோம் என்று நபியுடைய கையிலே அடித்து பைய செய்து அந்த நேரத்தில் ஆறு பேரும் கேட்கிறார்கள், யார சூழல்லா, இந்த மாதிரியான நல்ல செய்தியை மதினாவிலே பரப்ப வேண்டும், உங்களில் ஒருவரை அனுப்புங்கள் என்று சொன்ன போது நபி அவர்கள் யாரை தெரிவு செய்தார்கள்? இந்த எந்த முஸ்லிம் உமைர் ரலி அவர்கள் மக்காவிலே இருந்து தாயுடைய தந்தையுடைய எதிர்ப்பிலே இருந்து ஆடை இல்லாமல் கிழிந்த ஆடையோடு வந்தார்களோ இவர்களைத்தான் தெரிவு செய்தார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் மதினா ஹிஜ்ரத்தை மேற்கொண்டு அங்கே ஒரு இஸ்லாமிய சமூக அமைப்பை இஸ்லாமிய சமூகத்தை தோற்றுவிப்பதற்கு களம் கொடுத்தவர்கள் எதிரிபுவாசிகளாக இருந்தாலும் அந்த களத்தை சீரமைத்தவர்கள் அந்த இந்த முஸ்லிம் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு என்பதை மறக்கக்கூடாது. இந்த சஹாபி எப்படி மௌத்தாகிறார்கள்? இன்று உஹதுடைய களத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். யாரு? ஹம்சா ரலியல்லாஹு அவர்கள் இரண்டு கைகளிலிருந்தும் ஒரு அதாவது இரண்டு கையினாலும் இரண்டு வாளை கொண்டு போராடக்கூடிய ஒரு திறமைசாலி. உலக வாழ்க்கையில யாருக்கும் அல்லாஹ் அந்த ஒரு சக்தியை கொடுக்கவில்லை. நபியுடைய சாட்சி ஒரு வகையில, இன்னும் ஒரு வகையில் ஒரு தாயுடைய பெண்ணுடைய மடியிலே ஒரு மார்பகத்திலே இரண்டு பேரும் நபி அவர்களும் ஹம்சா ரலி அவர்களும் பால் குடித்திருக்கிறார்கள். எனவேதான் பால் குடி முறையிலே சகோதரர்களாக இருந்தார்கள், தந்தை வழி முறையிலே சாட்சியாக இருந்தார்கள். இவரும் அந்த ஷஹீதுடைய அந்த உஹதுடைய களத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். எப்படி இருந்த இரண்டு பேரும் தீனுக்கு போராடிய சிங்கங்கள் இன்று நாங்கள் இந்த மசீதியில் அமர்ந்திருக்கிறோம் என்றால் அவருடைய பங்களிப்பு சகோதரர்களே, அதாவது அவருடைய பங்களிப்பு மிகவும் பிரதானமாக இருந்திருக்கிறது என்று சொன்னாலும் அது மிகையாகாது. இவர்களை அல்லாஹ் எப்படி மௌத்தாக்கினான் தெரியுமா சகோதரர்களே? எப்படி இந்த முஸ்லிம் உமைர் ரலி அவர்கள் ஒரு ஆடை இல்ல, அதாவது மக்காவிலே ஏதாவது ஒரு ஆடை வந்தால் தான் உடுக்காமல் வேறு யாரும் உடுக்கக்கூடாது என்று பிரகடனம் செய்த ஒரு தந்தைக்கு பிறந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆடையை உடை உடுத்து அலங்காரம் செய்யப்பட்ட முசபர் உமரவே அவர்கள் எப்படி பௌத்தாகிறார்கள். அவருடைய ஜனாசாவ ஒரு ஒரு நபி அவர்கள் சொன்னார்கள், ரெண்டு ஜனாசாக்கள் வந்து உஹதுடைய களத்தில் கிடக்கிறது, 20 சஹாபாக்கள் செய்தாக்கப்பட்டார்கள், இந்த ஜனாசாக்களை ரெண்டு ஒன்றோடொன்று இருக்கிறது, பக்கத்தில் இருக்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த ஆடையை இந்த துணியை எடுத்து அந்த ஜனாசாவை போத்துங்கள், கபன் செய்வதற்கு துணி கிடையாது, காலை மறைத்தால் தலை தெரிகிறது, தலையை மறைத்தால் கால் தெரிகிறது. நபி அவர்கள் ஒரு புல்லை காட்டி, இந்த புல்லை எடுத்து இந்த புல்லை இந்த அப்படி இதை எடுத்து இந்த ஜனாசாவில் போட்டு இந்த ஜனாசாவை இங்க மூடுங்க என்று கபன் செய்யுங்க என்று நபி அவங்க சொல்றாங்க. இப்படியெல்லாம் போராடிய இவர்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்தை விட்டு செல்லுகின்ற போது ஒரு கவந்தனையை கூட அனுபவிக்காத நிலைமை இதை நான் அல்லாஹ் மௌத்தாக்கினார். சகோதரர்களே, அந்த காட்சியை இன்று சென்று பாருங்கள். நீங்கள் எல்லாம் செல்வந்தர்கள், நாங்கள் எல்லாம் பொருளாதாரத்திலே கொடிகட்டி பறக்கிறோம், ஓடி ஓடி உழைக்கிறோம். இந்த தீனுக்கு போராடிய அந்த செல்வந்தர்கள், ஈமானுடைய செல்வந்தர்கள் உடுப்பதற்கு எந்த அளவுக்கு மௌத்தாகின்ற நேரத்தில் ஒரு கவந்துணியை கூட தன்னோடு எடுத்துச் செல்லாமல் மௌத்தானார்களே, இதுதான் வாழ்க்கை என்பதனை அல்லாஹ் எங்களை பார்த்து ஹஜ்ஜை விதியாக்கி அங்கே காண அந்த காட்சியை செல்லுமாறு அல்லாஹ் எங்களுக்கு விதித்திருக்கிறார். சகோதரர்களே, 5 லட்சம் 10 லட்சம் ஏன் செலவழிக்கிறோம்? இந்த ஈமானுடைய படிப்பை பெறுங்கள். இப்படியெல்லாம் வாழ்ந்தவர்கள் மௌத்தாகின்ற போது ஒரு கவந்துணியை கொண்டு செல்லவில்லையே. நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய சொத்து செல்வம் மௌத்தாகிற நேரத்தில் ஏதாவது எதையாவது கொண்டு செல்வோமா? முடியாது என்ற உண்மையை அல்லாஹ் அதே பத்ரு களத்தில் அல்லது அதே உஹது களத்தில் அல்லது அந்த நபிமார்கள் பிறந்து வளர்ந்த அந்த இடத்தில் வைத்து எங்களுக்கு படிப்பினையாக கண்ணால காணுமாறு அல்லாஹ் கற்றுத்தருகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார் கனவான்களே, இது ஒரு புறம் இருக்க இன்னும் ஜன்னத்து பக்கி இருக்கிறது. ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு போராடியவர்கள், ஈமானுக்காக வேண்டி போராடியவர்கள், அங்கு நபியுடைய ஜனாசா இருக்கிறது. மதினாவுடைய காட்சிகள் கண்ணாலே சென்று பாருங்கள். யார் இவர்கள் இந்த மதினாவாசிகள்? தன்னை விட, தன்னுடைய மனைவியை விட, சொத்து செல்வங்களை விட நபி அவர்களை நேசித்தவர்கள், தன்னுடைய முஆஹாத் என்று சொல்லக்கூடிய சகோதரத்துவம் இரத்த அந்த அதாவது அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த கொள்கை வழி சமூகம் இருக்கிறது, அந்த உறவு இருக்கிறது. இது கியாம நாள் வரும் வரைக்கும் ஒருபோதும் துண்டாடப்பட மாட்டாது என்பதற்காக வேண்டி அன்று இஸ்லாத்தை ஏற்றவர்கள் மதினாவாசிகளை மக்காவாசிகளை அரவணைத்த அந்த சமூகம் மதினாவிலே இருக்கிறது. சென்று பாருங்கள், ஈமானை பாருங்கள், மனித நேயத்தை பாருங்கள், நாகரிகத்தையும் கலாச்சாரத்தையும் அந்த மனிதர்களிடத்தில் தென்படக்கூடிய பண்பாடுகளையும் பாருங்கள் என்று அல்லாஹ் எங்களுக்கு கற்றுத்தருகிறார். கண்ணாட பார்த்து வாருங்கள், யார் இந்த மதினாவாசிகள்? தன்னுடைய அத்தனை இழந்தவர்கள். ஏன் மனைவியை சொத்து செல்வங்களை வீட்டை இழந்து மனைவி இழக்க முடியுமா? அத்தனையும் இழக்கலாம், பொருளாதாரத்தை இழக்கலாம், சொத்து செல்வங்களை இழக்கலாம், கட்டிய மனைவி இழக்க முடியுமா? எத்தனை வருஷங்கள் பாசத்தோடு வளர்ந்திருப்பார்கள், வாழ்ந்திருப்பார்கள், அன்று மதினாவாசிகள் விட்டுக் கொடுத்தார்கள். மனைவி என்ற பாசத்தை விட இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற பாசம் பெருமதியானது என்று இரண்டு மனைவியாக இருந்தா ஒன்று விவாகரத்து செய்து தன்னுடைய சகோதரனுக்கு மனமுடித்து மன மகிழ்வு கண்ட மதினாவாசிகளை வாழ்க்கையிலே மறக்க முடியாது. சரி, மனைவியை தாழ்க்கலாம், பரம்பரை பரம்பரையாக தன்னுடைய மூதாதையர்களிட்ட அந்த நகரத்துடைய நாமத்தை தலைவியை மாற்ற முடியுமா? ஒரு ஊருடைய தலைவியை மாற்ற முடியுமா? அன்று எதிரி எப்போது நபி அவங்க இந்த மதினாவில் காலடி வைத்தார்கள் யார சூழல்ல, இது எதிரி அல்ல, இந்த நிமிடம் இருந்த நபியே, இது மதினத்து நபி, இது உங்களுடைய ஊர் என்று தன்னுடைய நாட்டுடைய தலைவிதியை மாற்றிய ஒரு சமூகத்தை காண முடியுமா? இருந்தால் இந்திய மதினாவாசிகள் என்பதை மறக்கக்கூடாது. இதனால் தான் என்னமோ தெரியாது, அது மதினா என்று சொன்னால் அது தாருல் ஈமான், ஹுப்பத்துல் இஸ்லாம், ஈமானுடைய கோட்டை, இஸ்லாத்துடைய கோட்டை என்பதை நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியாக கனவான்களே, இந்த மாதிரி ஒரு சமூகம் வாழ்க்கையில மறக்க கூடாது என்பதற்கு அவருடைய என்னமோ தெரியாது. இந்த உதவி செய்த இந்த மதினாவிலே தான் நபியுடைய ஜனாசாவும் இன்று அடங்கப்பட்டிருக்கிறது. எப்படி நபி அவர்கள் அதையும் சொல்லி காட்டினார்கள், யாரு அதாவது என்னை என்னுடைய மௌத்துக்கு பிறகு மன்தாரடி பாத மௌத்தி பக்க அன்னமாக்கி ஹயாத்தி, என்னுடைய மௌத்துக்கு பிறகு என்னை யாரு தரிசிப்பார்களோ அவர்கள் பக்க நான் உயிரோடு இருக்கின்ற போது என்னை சந்தித்தவர்கள் மாதிரி என்பதை நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இந்த மாதிரியான அந்த மதினாவாசியுடைய உதவியே என்னமோ தெரியாது. நபி அவர்கள் கடைசியாக என்று சொன்னார்கள், அந்த மதினாவை பற்றி சொல்லுகின்ற போது நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன், மதீனா மனிதத்தா மின்கு மைய மூத்தபில் மதினா, யாருக்காவது அந்த மதினாவுடைய மண்ணில மௌத்தாக சந்தர்ப்பம் கிடைச்சா கொஞ்ச மூத் நீங்க மதினாவில மௌத்தாகுங்க. உமம் மாத்தபில் மதீனா குந்துலகு ஷஃபியன் ஔ ஷஹீதன் யௌமல் கியாமா, அந்த மாதிரி நீங்க யாராவது அந்த மதினாவோட மௌத்தானா மண் நாளை கியாம நாளையில உங்களுக்காக ஷபாத் செய்வேன், உங்களுக்காக வேண்டி அல்லாவிடத்திலே நான் மன்றாடுவேன் என்று நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு அந்த மதினாவாசியுடைய உதவிகள் முக்கியம் வாய்ந்ததாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் கனவான்களே, இவைகளை படிப்பிலே கண்டு கண்ணால் இந்த காட்சிகளை பார்த்து நாங்கள் கற்றுக்கொள்வதற்காக நம்முடைய உள்ளத்தை நாங்கள் சுத்தப்படுத்துவதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் ஹஜ்ஜை விதியாக்கி இருக்கிறார். எத்தனை அவர்கள் சென்றோம கடத்து அல்லது செல்லவில்லையோ தெரியாது. சகோதரர்களே, இன்னும் ஒரு கட்டம் இருக்கிறது, அதுதான் உலகையாவுடைய கடமையை நாங்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். இந்த ஹஜ்ஜோடு தொடர்படக்கூடியவர்கள், அதாவது உலகையா என்பது சுன்னத்தை அபிக்கும் இப்ராஹிம், உங்களோட அதாவது உங்களுடைய மூதாதையர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கம் அந்த உலகியாவை நீங்கள் கொடுங்கள். சுன்னத்து மாக்கதா ஒவ்வொரு மனிதனும் வசதி வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் கொடுக்க வேண்டும் என்ற உண்மையை நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். சகோதரர்களே, இவர்களுக்கு ஒரு மாட்டுடைய விலை 20,000 என்றிருந்தால் அல்லது ஒரு ஆட்டுடைய விலை 5,000 என்றிருந்தால் இன்றைய பெருநாள் அந்த காலகட்டத்தில் அந்த பிறை 10 இருந்து அதாவது 13 வரும் வரைக்கும் இந்த காலத்தில் இப்படியான வசதி வாய்ப்பை இவர்கள் பெற்றிருந்தும் அதை நிறைவேற்றவில்லையோ, நீங்கள் எல்லாம் பெருநாள் தொழுகைக்கு இந்த முசல்லாவுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நபி அவர்கள் வற்புறுத்தமாக சொல்லி காட்டினார்கள். சகோதரர்களே, எனவேதான் நபி அவர்கள் உறுதியாக சொல்லி காட்டினார்கள், வசதி வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் கொடுங்கள். மௌத்தான பெற்றோர்கள் இருக்கிறார்கள், நம்முடைய தாய் தந்தையர்கள் மன்னரை வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள், நம்மை வளர்த்தவர்கள் என்ற அமைப்பில் நம்முடைய பணத்தை எடுத்து நாங்கள் கொடுப்போம். எனவேதான் சகோதரர்களே, எனவே ஒன்றிருக்கிறது நேர்ச்சை, அதாவது நாங்கள் உறுதியாக கொடுக்க வேண்டும் என்று நேர்ச்சை வைத்தால் மூன்று அதாவது இரண்டு பங்குகள் தான் அவைகளுக்கு இடலாம். ஒன்று, நம்முடைய உற்றார் உறவினர்கள் நாங்கள் சாப்பிடக்கூடாது, நேர்ச்சி வைக்கக்கூடிய ஒரு பொருளை தான் தொடக்கூடாது. அடுத்தது மற்ற பங்கு நம்முடைய உற்றார் அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் உறவு அல்லாத தூர உறவுகளுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும், அல்லது நாங்கள் நேர்ச்சை இல்லை நாங்கள் தான் கொடுக்க போகிறோம், நன்மையை நாடி கொடுக்க போகிறோம் என்றால் மூன்று பங்குகள் வைக்கப்பட்டு ஒன்றை நம்முடைய குடும்பத்துக்கு எடுப்போம், மற்றது நம்முடைய அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு உறவினர்களுக்கு எடுப்போம், மற்றதை தூர உறவினர்களுக்கு நாங்கள் இல்லாதவர்கள் ஏழைகளுக்காக வேண்டி நாங்கள் கொடுப்போம். சகோதரர்களே, உண்மையாவுடைய மாடாக இருந்தால் 2 வருடத்தையாக குறைந்தது பூர்த்தி செய்திருக்க வேண்டும், ஆடாக இருந்தால் 1 வருடம் அது பூர்த்தி செய்யப்பட்டிருக்க வேண்டும். எனவேதான் இப்படியானது இந்த ஊகியாவை அதை சிறை பற்றி பிறநாள் தொழுகை அல்லது சூரிய உதயம் சூரிய உதயத்தில் இருந்து சிறை 13 அசர் வரும் வரைக்கு நாங்கள் கொடுக்கலாம். ஏற்றமானது பிறநாள் தொழுகை முடிந்ததில்லை இருந்து பிறை 13, 10, 11, 12, 13 இந்த 3வது நாள் அசர் வரும் வரைக்கும் இதன் இந்த காலத்துக்குள்ளே அவைகள் கொடுக்கப்பட வேண்டும். பெருநாள் தினத்துக்கு முதல் சிலர் அறுத்துவிட்டு தொழுகைக்காக வருகிறார்கள். இப்படி அவைகள் செய்யப்படுமாக இருந்தால் அது உலகியா எந்த ஒரு வட்டத்துக்குள்ளே வரமாட்டாது. எனவேதான் சகோதரர்களே, குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அவைகள் அடுக்க வேண்டும். அடுக்கக்கூடிய பிராணிகள் நோயாக நொம்பலமாக முதமாக இப்படி எந்த ஒரு அங்கவீனம் இல்லாத நல்ல ஒரு ஆட்டையோ மாட்டையோ குர்பான் கொடுக்கலாம், அதாவது உலகியா கொடுக்கலாம். மாடாக இருந்தால் 7 நபர்கள் சேர்ந்து நாங்கள் அவைகளை கொடுக்கலாம். ஆடாக இருந்தால் 1 நபருக்கு மேலே கூட்டு சேர முடியாது. ஒவ்வொரு கிராமத்திலும் கூட்டு உகையாவை கொடுக்கிறார்கள். எனவேதான் சகோதரர்களே, மஸ்ஜிதுடைய நிர்வாகங்கள் இருக்கும், அல்லது பெரிய பள்ளி வாயில்கள் ஒரு ஊருக்கு பெரிய பள்ளி வாயிலுடைய மஸ்ஜிது நிர்வாகங்கள் இருக்கும், அவர்களிடத்தில் நாங்கள் முன்கூட்டி அந்த பணத்தை கொடுக்கின்ற போது இந்த பெருமதியை கொடுக்கின்ற போது கூட்டாக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் அந்த உகையா கொடுக்கலாம். ஆனால் சகோதர இதோடு நான் முடித்துக் கொள்கிறேன், உகையா என்று வருகின்ற போது ஷரியா அனுமதித்திருக்கிறது என்பதற்காக வேண்டி மனித நேயமற்ற முறையில் நடந்து கொள்ளக் கூடாது. மாடறுக்கலாம் ஆடறுக்கலாம் என்பதற்காக வேண்டி நம்முடைய நாட்டின் நிலவரங்கள் எங்களுக்கு தெரியும். இஸ்லாம் மனித நேயத்தை கண்ணியப்படுத்துகிறது, இஸ்லாம் ஜீவகாரணியத்தை எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறது. மனித நேயமற்ற அடிப்படையில் நாங்கள் செய்து கொள்ளக் கூடாது. மாடறுக்கலாம் என்பதற்காக வேண்டி இரத்தங்களை வீதிகளில் ஓட்டிச் செல்வது, ஒரு வாகனத்தில் செல்லுகின்ற போது வீதிகளில் இரத்தம் படுகிறது, மாடறுத்துக் கொண்டு செல்கின்ற போது வீதியில் இரத்தம். இஸ்லாம் விரும்பாத மனித நேயமற்ற ஜீவகாரண்யம் இல்லாத ஒரு செயல் என்பதை மறக்க கூடாது. இஸ்லாம் கண்ணியப்படுத்தியிருக்கிறது, மாற்று மதத்தை கண்ணியப்படுத்தியிருக்கிறது. நம்முடைய மார்க்கம் உள்ளம் புண்படக்கூடாது. எங்களுக்கு அது ஆகமாக இருந்தாலும் நம்முடைய மாற்று சகோதரர்களுக்கு அது கூடாது என்றிருந்தால் அதையும் அனுசரித்து நாங்கள் நடக்க வேண்டும். நம்முடைய சரியாவை நிறைவேற்ற வேண்டும். அந்த உள்ளங்களை புண்பட்டுவிடக் கூடாது. எனவே உண்மையா கொடுக்கிறோம் என்பதற்காக வேண்டி வெளியிலே தரக்கூடிய தெரியக்கூடிய அமைப்பிலே இறைச்சியை போட்டு வீதிகளிலே உலாவரக்கூடிய அமைப்பில் கொடுக்கக்கூடாது. கண்ணியமாக கொடுங்கள். அறுக்கின்ற காட்சி யாருக்குமே தெரியாத முறையில் அருங்கள். மனித நேயத்தோடு அருங்கள். குட்டி இருக்கக்கூடிய மிருகங்களையோ அல்லது வேறு ஏதாவது ஒரு மாடு ஒரு ஆடு இன்னும் ஒரு பாட்டை கண்டு கொண்டிருக்கக்கூடிய அதை அப்படியே கண்ணால் பார்த்துக் கொண்டிருக்கிறது, அதற்கு முன்பதாக இழுக்காதீர்கள், அடிக்காதீர்கள். அது பார்த்திருக்க கொண்டிருக்கின்ற போது அறுக்காதீர்கள். நபி அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். ஒரு மாட்டுக்கு மேலே இரண்டு பேர் சவார செய்கின்ற போது சொன்னார்கள், ஒரு மனிதன் நீக்கிலே ஒரு மனிதன் ஒரு ஒட்டகத்தில் இருந்து பயணம் செல்லாமல் கதைத்துக் கொண்டிருக்கிறார். நபி அவர்கள் தட்டி சொன்னார்கள், மனிதா நீ நின்று கொண்டிருக்கின்ற போது ஏனிதற்கு மேல் அமர்ந்திருக்கிறாய்? பயணம் செல்வதாக இருந்தால் நியாயமானது, இருக்கின்ற போது நீ அதனுடைய ஹக்கை கொடுக்க வேண்டும், நீ கீழே இறங்க என்று நபி அவர்கள் இறக்கி வைத்தார்கள் என்றால் மிருகங்களோடு எந்த மாதிரி நடந்து கொள்ள வேண்டும், அந்நிய மக்களோடு எப்படி நடக்க வேண்டும் என்பதை நம்முடைய மார்க்கம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. எனவேதான் சகோதரர்களே, கூட்டாக நிறைவேற்றுகின்ற போது அவைகள் முழுமையாக மஷூரா செய்யப்பட்டு அந்நிய மக்களுடைய உள்ளங்கள் புண்படாத வகையிலே அவர்களுக்கு தெரியாத வகையிலே அவைகளை நிறைவேற்றலாம். எனவேதான் அல்லாஹ்வுடைய நல்லடியார் கடவான்களே, வரக்கூடிய நம்முடைய இந்த ஹஜ்ஜுடைய திட்டத்தில் நம்மளால் முடிந்த அளவு இந்த கடமைகளை நிறைவேற்றுவதற்கு இஸ்லாம் எந்த முறையிலே சொல்லியிருக்கிறதோ அந்த முறையிலே நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் எங்கள் எல்லோருக்கும் சந்தர்ப்பத்தை தந்தருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னித்து தருள்வாயாக, உடைய பாவங்களை மன்னித்து தருள்வாயாக. ரப்பே ரஹ்மானே, யாரெல்லாம் மன்னரை வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ உடைய குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்கள் உற்றார் சுற்றார் உறவினர்கள் யாரெல்லாம் மன்னரை வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ சங்கையான இந்த மாதத்தில் சங்கையான நாட்கள் யா அல்லாஹ் அவர்களுக்கு அவர்களை நரகத்திலிருந்து விடுதலையாக்கி அவருடைய வாழ்க்கை மன்னரை சொர்க்கமாக ஆக்கி கொடுத்தல்வாயாக. யாரெல்லாம் ஊரில் இருந்து கிராமத்திலிருந்து தினுக்காவணி பாடுபாடி தினுக்காவணி போராடிய சங்கையான உலமாக்கள், அதாவது இன்னும் ஏனைய முஸ்லீம்கள் இன்னும் யாரெல்லாம் இந்த தினுக்காவணி செலவழித்தார்களோ, யாரெல்லாம் கபடி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ எல்லோருடைய கபர்களையும் யாரெல்லாம் இப்பிரகாசமாக ஆக்கி வைப்பாயாக. எங்களுடைய துவாக்கை கபூர் செய்தல்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். وآخر دعوانا أن الحمد لله رب